وعن سلمة بن عبيد الله عن أبيه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أصبح منكم عاملا في سربه. رسول الله صلى الله عليه وسلم சொன்னதாக سلمة بن عبيد الله رضي الله تعالى عنه தன்னுடைய தந்தையை பற்றி அறிகிறார். من أصبح منكم عاملا في سربه, உங்களிலே ஒருவருக்கு அவர் வசிக்கும் இடம் அச்சம் தீர்ந்த நிலையிலே பாதுகாப்பானதாக இருக்குமானால் முஆபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல் ஆரோக்கியமான நிலையில இருக்குமானால் இந்தஹு கூத்து யௌமிஹி, அவன் அன்றைய தினம் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க்கும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்குமானால் பக்க அன்னமா ஃபீஸத்து லஹு துன்யா, அவர் இந்த துன்யாவுடைய எல்லா விதமான செல்வங்களையும் அடைந்தவராவார் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு முக்கியமான விஷயம் மூன்றே மூன்று விஷயங்கள் தான். ஒன்று பாதுகாப்பான வீடு, மற்றொன்று அன்றைக்கு உள்ள உணவு, இன்னொன்று அவனுடைய ஆரோக்கியம். இந்த மூன்று கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த உலகமே அவனுக்கு கிடைச்சது மாதிரி, வேற எதுவுமே அவனுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட வேற என்ன இருக்கு? சொத்து, உடல் ஆரோக்கியத்தை விட ஒரு சிறந்த சொத்து கிடையாது. ஆரோக்கியம் இருக்கிறது பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அதுவும் வேலைக்கு ஆகாது. அதுபோல பசி இல்லாத வாழ்க்கை அன்றைய தினத்திலே நாளைக்கு உள்ளது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு அதற்குரிய ரிசுகை கொடுப்பான், அவருடைய ஈமானை பொறுத்து அந்த ரிசுக்கு இருக்கிறது. சில பேர் குழந்தையா பிறந்திருக்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னாலே பயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாவது சேமிச்சுக்க அப்படி பண்ணிக்க அப்படி பண்ணிக்க கடைசியில் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்படிதான் வரும். படைத்த இறைவன் அதனுடைய பொறுப்பு அவனிடத்திலே இருக்கிறது, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னானா நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வான் அவரவருடைய ஈமானை பொறுத்து. அதான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதர் உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தாதான் சரியாகும், அங்கே போய் ஓதி பார்த்தா தான் சரியாகும்ங்கிற நம்பிக்கையில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து ஓதி பார்த்தா சிவாவை கொடுத்துருவான். அதே நேரத்தில் இன்ன மருத்துவரிடத்துல தான் போய் சரியாகுங்கிற நம்பிக்கை இருந்தால் அவர்கிட்ட போனால் தான் சரியாகும். அவருடைய ஈமானை பொறுத்து அல்லாஹ் அவர்களுக்குள்ள அந்த பிரதிபலனை கொடுப்பான். அதுபோல தான் இங்கே வந்து ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது மிக முக்கியமானது இந்த மூன்று தான். இந்த மூன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால் உலகமே அவனுக்கு கிடைத்தது போல, அதுக்கு மீறினது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இல்லை பாதுகாப்பான இடம், ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பான ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் மனிதன் பாதுகாப்பான ஊர்களிலே பாதுகாப்பான வீடுகளிலே அமைத்துக் கொள்கிறார். மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அவைகள் தன்னுடைய தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அவைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். எனவேதான் அந்த இரும்பு இருக்கிறத பாருங்கள், பூமியினுடைய அடியில தொலையிட்டு அது தன்னுடைய அறைகளை அமைத்துக் கொள்கிறது, அதுவும் பாதுகாத்துக் கொள்கிறது. தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற இரும்பினங்களுக்கும் அது பாதுகாத்து கொடுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அந்த படை அவர்கள் அறியாத்தனமாக மிதித்து அதன் மூலம் நமக்கு சேதம் ஏற்படுத்திவிட வேண்டாம், எனவே உங்களது பொந்துகளிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று எறும்பு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டி அது எவ்வளவு உஷாராக இருக்கிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். அதுபோல பறவை இனங்கள் இருக்கின்றன, மனிதனுடைய கைக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மலைகளிலும் அதுபோன்று மரங்களிலும் தன்னுடைய கூடுகளை அமைத்துக் கொண்டு தன்னையும் தன்னுடைய குஞ்சுகளையும் அது பாதுகாத்துக் கொள்கிறது. வனவிலங்குகள் மனிதன நடமாட்டம் இல்லாத காடுகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கே பாதுகாப்பாக வாழ்கிறது. ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருக்கிறான். அதுபோல மனிதன் அவன் இருக்கக்கூடிய வீடு அவன் இருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமா என்று சொன்னால் பாதுகாப்பு தான் முக்கியம். பாதுகாப்பு இல்லாத ஆரோக்கியத்துக்கு வேலை இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் உணவு கிடைக்கிறது சொன்னால் அது வேலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களை இப்போது இருக்கக்கூடிய மக்கா வேலை, அப்போ இப்போ மக்கா அப்படி கிடையாது, வெறும் பாலைவனம் தான், மனிதர்கள் யாருமே அங்கே வாழ்க்கை நடத்தவில்லை, மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல கொண்டு விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினர்களையும் கொண்டு நான் விட்டிருக்கிறேன். பரிசுக்காலு என தமராஜ், அவர்களுக்கு இந்த இடத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வை, நல்ல கனிவர்க்கங்களை அவர்களுக்கு நீ உணவாக கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறாங்க. முபசிரங்கள் எழுதுவார்கள், கொண்டு போய் யாருமே இல்லாத இடத்துல கொண்டு விட்டுட்டு முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துவா பாதுகாப்பை தான் கேட்கிறார்கள். அவருக்கு அடுத்துதான் ரிசுக கேட்கிறாங்க. ரிசுக்கு கிடைச்ச பிறகு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அதுக்கு பயன் இல்லை. இமாம் ராஜி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுவார்கள், ஒரு மனிதருக்கு உணவு அவசியமா பாதுகாப்பு அவசியமா எது ரொம்ப முக்கியம்? ரெண்டுமே முக்கியம் தான், ஆனால் அதிமுக்கியம் எது என்று கேட்டால் பாதுகாப்பு தான் முக்கியம். ஏனென்று சொன்னால் ஒரு ஆடு அதனுடைய காலு நொண்டியாக இருந்தாலும் கூட அது என்ன செய்யணும்? தன்னுடைய அந்த நொண்டி நொண்டி காலை வைத்துக் கொண்டு அதனுடைய இறையை தேடிக்கொள்ளும், எங்கேயாவது போய் சாப்பிட்டோம், இளைஞர்களை சாப்பிட்டோம். ஆனால் ஒரு ஆட்டை நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆட்டை வீட்டுக்கு முன்னால் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு தேவையான அதற்கு பிரியமாக சாப்பிடக்கூடிய பொருளையும் அதுக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி ஒரு ஓனாய் கட்டி வைங்க. இந்த ஓனாயினுடைய பயத்தின் காரணத்தினால் அது ஒண்ணு இங்க செய்ய முடியாது என்று சொன்னாலும் கூட அது மீது இருக்கிற பயத்தின் காரணத்தினால் சாகுற வரையிலும் அந்த புல் அது சாப்பிடாது, அந்த ஆடு சாப்பிடாது, அது அப்படியே அந்த பயத்திலே சாப்பிடாது. அதுபோல நம்ம நிறைய உணவு வகைகள் இருக்கின்றன, நிறைய ரிசுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் பயப்படுகிற அதாவது பாதுகாப்பற்ற நிலை இருக்குமானால் உடலிலே அந்த உணவு போகாது, போய் அது ஜீரணமாகாது. இந்த பதட்டம் அந்த அந்த அதாவது அந்த அச்சம் அந்த மனிதனை எதுவுமே செய்ய விடாமல் தடுத்து விடும். இதுதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது பாதுகாப்பு என்று அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்களே, ஹிஜ்ரத்து போனதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். மக்காவில் வசதி இல்லாம எல்லாம் இல்லை, மக்காவில் வசதி இருந்தது. ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். பெரும் பெரும் சந்தைகளிலே கடைகள் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தன, பெரும் பெரும் தோட்டம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது, செந்நிறமான ஒட்டகைகள் அவர்களுக்கு அவர்களுடைய காலடியின் கீழ் கிடந்தன. அத்தனை இருந்துச்சு, வசதி குறைவெல்லாம் இருக்கிற. ஆனால் அங்கிருந்து செல்லல்லா அரசர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத்து போனார்கள், அத்தனை சொத்துக்களையும் விட்டு விட்டு அத்தனை விதமான நியமத்துகளையும் அங்கே கிடைத்த நியமத்துகளை எல்லாம் விட்டு விட்டு சஹாபாக்களை அடுத்த நாடுகளுக்கு போக சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே பாதுகாப்பாக வாழ முடியவில்லை, எந்த நேரத்திலும் உயிருக்கு ஆபத்து இருந்து கொண்டே இருந்தது, எந்த நேரத்துக்கும் எந்த நேரத்திலும் அவருடைய உறுப்புக்கள் ஆபத்து இருந்து கொண்டே இருந்தது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுத்தால அச்சம் தீர்ந்து அனுப்பியிருக்கு. பாதுகாப்பான இடத்திற்கு மதீனாவுக்கு என்ன செய்ய எதிர்த்து போக சொன்னான். அப்படி போகிற போது கூட 13 வருஷம் இங்க மக்காவில் இருந்தாங்க, 13 வருஷத்துக்கு பறவைதான் போனாங்க. அப்ப 13 வருஷம் இங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னானா, அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள், அவருடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள், ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் காரணத்தினாலேயே மக்கா குறைசிக்கு ரசூலுல்லாஹ்வை கை வைக்கல, தொடல. அவங்க ஒப்பாட்டுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வை கொள்வதற்குரிய சதி திட்டமே தீட்டுகிறார்கள். அப்ப அந்த ரெண்டு பேருடைய பாதுகாப்பு அங்கே பலமாக இருந்தது, அதனால் அங்கிருந்து போகவில்லை. எப்போ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்களோ அப்போ அங்கிருந்து போகும்படி அல்லாஹ்வுத்தால உத்தரவு போட்டான் என்று சொன்னால் இங்க எவ்வளவு முக்கியம் எவ்வளவு அவசியம் என்று நமக்கு தெளிவாக இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த உதைபியா உடன்படிக்கை நடந்த போது 1500 சஹாபாக்கள் தான் அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொண்டார்கள். 10 வருஷம் அந்த உடன்படிக்கையினுடைய காலம். அந்த 10 வருஷமும் என்ன செய்யக்கூடாது? மக்கா குறைசிகள் முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு உடன்படிக்கையுடைய வாசகம். அந்த 10 வருஷமும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு முடிவு ஏற்பட்ட போது இஸ்லாத்திற்கு வர தயங்கிக் கொண்டிருந்தவர்கள், இஸ்லாத்துல போனா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இந்த உதவிய உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தின் மீது ஒரு அச்சந்தின் நிலை ஏற்பட்டது. இனி பிரச்சனை இல்லை, இஸ்லாத்துல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷங்களிலே கிட்டத்தட்ட 1500 பேர் ஆயிருந்தவங்க 10,000 பேர் ஆனாங்க. முஸ்லிம்கள் அங்கங்கே அதாவது இஸ்லாத்தின் மீது கூட்டம் கூட்டமாக வந்து சேர ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆசுவாசத்தை பயன்படுத்தி, இல்லாட்டினா எப்ப இவங்க உள்ள நுழைவாங்க, எப்ப இவங்க நம்மளை அடிச்சு புடுங்குவாங்கிற ஒரு பயம் எல்லாம் இருந்தது. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு அந்த பயம் இல்லாத காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள், மற்ற அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள். அதன் விளைவாக 2 ஆண்டுகளிலே 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் குறைசிகள் 10,000 அதாவது 10 வருடங்கள் போட்ட அந்த உடன்படிக்கையை 2 வருடத்திலே கிழித்து எறிந்து விட்டார்கள். 2 வருஷத்துக்கு பிறகு செல்லல்லா அலிஸ்லாமர்கள் மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1,500 பேர் வந்தாங்க, அவங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு தடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு செல்லல்லா அலிஸ்லாமர்கள் 10,000 சஹாபாக்களோடு உள்ளே நுழைகிற போது அங்கே தடுப்பதற்கு நாதி இல்லை. அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு மனிதன் கூட முன் வரவில்லை. அத்தனை பேர்களும் தங்களது வீடுகளிலே பயந்தவர்களாக உள்ளே, அதாவது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு காலம் குறைசிகளை பார்த்து முஸ்லிம்கள் பயந்தார்கள், இன்றைக்கு முஸ்லிம்கள் வருகையை எண்ணி குறைசிகள் பயந்து அடங்கி ஒடுங்கி போய் வீடுகளில தாழ் போட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டார்கள். தடுப்பதற்கு யாரும் வரல. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னா, செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த இடைவெளி, அந்த 2 வருட கால இடைவெளி, இஸ்லாத்தின் மீது இருக்கிற அந்த அச்சம் நீங்கிய காரணத்தினால் பலர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வலுவான ஒரு அமைப்பாக அது ஏற்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூட சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் மக்காவுக்குள்ளே நுழைகிறீர்கள், நுழைகிற போது ஆறாவாரம் செய்து கொண்டு சப்தமிட்டுக் கொண்டு உள்ளே நுழையாதீர்கள். சில பேர் வெற்றி கிடைச்ச உடனே அந்த வெற்றி கூத்தாடி நம்ம ஆளுக்கு பார்த்தீங்களா பட்டாசு அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஆறாவாரம் செய்து கொண்டு மக்கள் உள்ளே நுழையாதீர்கள், நீங்கள் அப்படி சத்தமிட்டுக் கொண்டு உள்ளே நுழைந்தால் குறைசிகள் பயந்து விடுவார்கள். நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்ய வரல, அவங்களே நம்ம பாதுகாக்கணும், முஸ்லிம்கள் வந்து நம்மளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அதனால் அவர்களை அச்சமுறுத்த வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம். அதுபோல மலைகள் மக்காவில் அன்னைக்கு வந்து சின்ன சின்ன மலை குன்றுகள்லாம் இருக்கும் நிறைய சுத்தியும், அந்த மலை குன்றுகளின் வழியாக மேலே ஏறி நீங்க போவாதீங்க, அதை பார்த்தாலும் அவங்க பயப்படுவாங்க மேலே ஏறி வரும்போது. அதனால சாதாரணமாக நடக்குகின்ற பாதையிலே நடந்து செல்கிறேன்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளுக்கு கூட அந்த அச்சம் என்பது இருக்கக்கூடாது, நம்முடைய எதிரிகளுக்கு கூட அச்சம் என்பது இருக்கக்கூடாது. அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களிலே இன்றைக்கு எல்லாருமே பாதுகாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே போய் நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். யாரெல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெறுவார்கள். யாரெல்லாம் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஹரம் ஷரீஃபில் நுழைஞ்சா பாதுகாப்பு பெறலாம், ஆயுதங்களை கீழே போட்டது பாதுகாப்பு பெறலாம், அபூ சுஃபியானுடைய வீடு எதற்காக வேண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முஹத்தீஸின் விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிலேயே தலைவர், எல்லாத்தை விட அவர் தான் முதல் ஆள். அவரை பற்றி செல்லலாலே சொல்லி அவருடைய வீட்டிலேயே நீங்கள் நுழைந்தால் பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுகிற போது அந்த அபூ சுஃபியானே மன்னித்து விட்டார்கள் என்பதாகத்தான் அர்த்தம். அவர்களையெல்லாம் நம்ம தீங்கு செய்யல, அபூ சுஃபியானே மன்னிக்கிற போது நம்மை மன்னிக்க மாட்டார்களா என்ற எண்ணம் அந்த மக்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் செல்லலாலும் அப்படி அறிவிப்பு செய்தார்கள். இதைதான் நமக்கு சொல்வார்கள், நீங்கள் அச்சமுறுத்துகின்ற நிலையில மற்றவர்களை அச்சப்படுத்த வேண்டாம். ஒரு பொருள்களை எடுத்து வைத்து பயப்படுத்த வேண்டாம். ஒருத்தர் பொருளை காணாம போட்டாரு, அதாவது கவனக்குறைவா விட்டுட்டாருன்னு வச்சுக்கிறேங்க, அதை எடுத்து நீங்க விளையாட்டுக்காக வேண்டி எடுத்து வைத்து கூட அந்த ஒரு நிமிடம் 2 நிமிடமும் கூட அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியெல்லாம் செல்லல்லாஹு வழிகாட்டி இருக்கிறார்கள். யாரு எந்த விதத்திலும் யாருக்கும் இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு ஆளை பார்த்தாலே பயப்பட வேண்டியதா இருக்கு. இந்த வர்றான், என்ன குழப்பம் நடக்க போகுதோ, என்ன பிரச்சனை உண்டாக்க போறானோ அப்படிங்கிற அச்சம் ஏற்படுகிறது. 2 பேரும் பேசிட்டு இருந்தாலே பயம் உண்டாகுது. பாரு, 2 பேரும் பேசுறாங்க, என்ன பிரச்சனை கொண்டு வர போறாங்களோ. இதெல்லாம் இஸ்லாத்திலே உள்ள விஷயங்கள் அல்ல, இஸ்லாமிய பண்பாடுகள் அல்ல. ஒரு முஸ்லிமின் மூலமாக செல்லலாறு சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்க, யாரு சிறந்த முஸ்லீம் சொன்னா, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் மீது அச்சம் தீர்ந்திருந்தால் அவன் தான் சிறந்த முஸ்லீம். பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவனால் எந்த விதமான பயமும் அவனுக்கு உண்டாகவில்லை, எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் உண்டாகவில்லை என்று சொன்ன அவன் தான் என் முஸ்லீம். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பவன், பக்கத்து வீட்டில இருந்து அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பவன் இஸ்லாத்தினுடைய அந்த மரபுக்குள் வரமாட்டான், அந்த பண்புக்குள் வரமாட்டான். இந்த அடிப்படையில ஒரு மனிதனுக்கு அச்சம் தீர்ந்த நிலை, பாதுகாப்பான நிலை என்பது மிக மிக அவசியமானது. அது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. அந்த முறையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வான்.